அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் திங்கள் 15 நாள் வியாழக்கிழமை. இந்த நிகழ்ச்சி தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் 10 ஆண்டுகளுக்கும் மேலான காலத்தில் பாகிஸ்தானுக்குள் தவறி சென்று காணாமல் போன செவிப்புலன் மற்றும் பேசும் திறன் குறைந்த இந்திய பெண் ஒருவர் தனது பெற்றோரை அடையாளம் கண்டு மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி அனுப்பப்படவிருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு, இலங்கையில் தமிழ் சிறை கைதிகள் விவகாரம் குறித்து இலங்கை அரசு இந்த ஆண்டு இறுதிக்குள் தீர்வு காணும் என்று இலங்கை நீதி அமைச்சர் கூறியிருப்பது பற்றிய செய்தி,
நீதிபதி டிபார்ட்மெண்ட்டு உதவியிட்ட அதால லிபிகுனு ஜனாதி சியால் பரீட்சாக்கரில் பலல அதிகாரி ஜனாதிபதித்துமா.
இலங்கையில் தமிழ் சிறை கைதிகள் இந்தியாவில் ஆதார் அட்டைகளை மக்கள் சுய விருப்பத்தின் அடிப்படையில் மேலும் 4 திட்டங்களுக்கு விஸ்தரிக்க இந்திய உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பது பற்றிய குறிப்பு, இந்தியாவில் இணையம் மூலம் மருந்துகள் விற்பனையை அனுமதிக்க அரசின் முடிவு பற்றி மருந்து வணிகர்கள் சங்க பிரதிநிதி தெரிவிக்கும் கருத்துக்கள்,
ஒரு டாக்டருடைய ஒரு கையெழுத்து புரியாமல் மருந்துகளை தவறான வகையிலே மாற்றி அனுப்பிவிட்டால் ஒரு லெட்டர் மாறினால் கூட கண்டிப்பாக மருந்தினுடைய பெயர் மாறிவிடும். அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டால் நோயாளிகளின் உயிருக்கு யார் பொறுப்பாவது
ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பது எல்.ஆர். ஜெகதீசன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் ஏற்பட்டுள்ள முக்கிய திருப்பமாக அமெரிக்க படையினர் 5,500 பேரை ஆப்கானிஸ்தானில் வைத்திருக்கும் திட்டத்தை அதிபர் பராக் ஒபாமா 2017 பதவி முடிந்து செல்லும் போது அறிவிப்பார் என்று அமெரிக்க அரசாங்கத்தின் மூத்த அதிகாரிகள் கூறியுள்ளனர். இப்போது 10,000 அமெரிக்க படையினரே ஆப்கானிஸ்தானில் உள்ளனர். அங்கு அமெரிக்க இராணுவத்தின் பிரசனத்தை மிக குறைந்ததாக தூதரகத்தை தளமாக கொண்ட அளவுக்கு மட்டும் வைத்திருப்பதற்கு ஒபாமா முன்னர் திட்டமிட்டிருந்தார். தாலிபான்களிடமிருந்து புதிய அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ள ஆப்கான் இராணுவத்துக்கு எந்த அளவுக்கு சிறப்பான ஒத்துழைப்பை வழங்க முடியும் என்பது தொடர்பில் நடந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாகவே இந்த முடிவு வந்துள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க இராணுவ படையினரின் பணி ஏற்கனவே முடிந்துவிட்டது என்றும் ஆப்கான் இராணுவத்திற்கு பயங்கரவாத தடுப்பு தொடர்பான ஆலோசனைகளையும் பயிற்சிகளையும் வழங்குவதற்காகவே தமது படையினர் அங்கு இருப்பதாகவும் அமெரிக்கா கூறுகின்றது.
தடகள வீரர் ஆஸ்கார் பிஸ்டோரியஸ் அடுத்த வாரம் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவார் என்று கைதிகளை முன்கூட்டியே விடுவிப்பது தொடர்பில் முடிவெடுக்கும் தென்னாப்பிரிக்காவின் பரோல் சபை அறிவித்திருக்கிறது.
The parole board of Hosmanpuru Correctional Center in Pretoria has decided today on the 15th of October 2015 to approve the placement of
அவர் சீர்திருத்த கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பார் என்று பரோல் சபையின் சார்பில் பேசவல்ல அதிகாரி அறிவித்தார். இதன்படி ஆஸ்கார் பிஸ்டோரியஸ் அவர் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருப்பார். பிஸ்டோரியஸின் காதலியான ரீவா ஸ்டீன்காம்பை கொன்றதற்காக கடந்த ஆண்டு அக்டோபரில் அவருக்கு 5 சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. வீட்டுக்குள் யாரோ புகுந்திருக்கிறார்கள் என்று நினைத்து குளியலறை வழியாக தான் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டிலேயே காதலியை தவறுதலாக சுட்டுவிட்டதாக பிஸ்டோரியஸ் கூறியிருந்தார். இதனால் காதலியை கொலை செய்யும் நோக்கம் இருந்திருக்கவில்லை என்ற வாதத்தை ஏற்று அவருக்கு நீதிமன்றம் திட்டமற்ற கொலைக்கான தண்டனையை அளித்திருந்தது. ஆனால் குற்ற நோக்கமுடைய கொலைதான் அது என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டிருந்தனர்.
ரஷ்ய போர் விமானங்களின் ஆதரவுடன் செயற்படும் சிரியாவின் படையினர் அந்நாட்டு மத்திய பிராந்தியத்தில் தரை தாக்குதலை ஆரம்பித்துள்ளனர். இந்த இணை தாக்குதல் விடியலுக்கு முன்னதாக துவங்கியதாகவும் டமாஸ்காஸிலிருந்து நாட்டின் மேற்கு மற்றும் வடக்கை இணைக்கும் நெடுஞ்சாலையில் கிளர்ச்சியாளர்கள் வசமுள்ள பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அரசு தொலைக்காட்சி மற்றும் எதிர்தரப்பு வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். அங்கு கிளர்ச்சியாளர்கள் போரிட்டு வருவதோடு தாக்குதலில் பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அரசு படையினர் அப்பகுதியில் முன்னேறிச் செல்வதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்லாமிய அரசினர் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவினர் மீது தமது விமானங்கள் தாக்குதல் நடத்துவதாக ரஷ்யா தெரிவிக்கின்ற போதிலும் இந்த தாக்குதல் அதிபர் அசாத்திற்கு எதிரான கிளர்ச்சி குழுக்களை பின்தள்ளுவதை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிபிசி செய்தியாளர் தெரிவிக்கின்றார்.
ஃபோக்ஸ்வாகன் கார்களிலிருந்து வெளியேறும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் வாயுக்களின் அளவை மோசடி செய்து மறைத்த புகாரில் தொடர்புடைய 24 லட்சம் கார்களை ஃபோக்ஸ்வாகன் நிறுவனம் கண்டிப்பாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஜெர்மனி அறிவித்திருக்கிறது. ஜெர்மனியில் இதுகுறித்து பேசிய அந்த நாட்டின் போக்குவரத்துத்துறை அமைச்சர் இந்த கார்களை திரும்பப் பெறும் நடைமுறை ஜனவரி மாத வாக்கில் துவங்கும் என்று அறிவித்திருக்கிறார். உலக அளவில் தங்களின் சுமார் 1,10,000,000 கார்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த நிறுவனம் மதிப்பிட்டிருக்கிறது. இதில் ஐரோப்பாவுக்குள் மட்டும் 80 லட்சம் கார்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அந்த நிறுவனம் கருதுகிறது. பாதிக்கப்பட்ட கார்களில் சிலவற்றில் தேவைப்படும் மாறுதல் மிகச் சிறியது என்பதால் அது இந்த மாதத்திலேயே சரி செய்துவிட முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மற்ற கார்களின் கூடுதலான மாறுதல்கள் தேவைப்படும் என்பதால் அவற்றை சரி செய்யும் நடைமுறை அடுத்த ஆண்டு வரை நீடிக்கும் என்றும் ஜெர்மனியின் போக்குவரத்து அமைச்சர் அறிவித்திருக்கிறார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்தியா தொடர்பான ஒரு பன்னாட்டு குறிப்பு. இந்தியாவிலிருந்து சுமார் 10 ஆண்டுகளுக்கும் மேலான காலத்திற்கு முன் பாகிஸ்தானுக்குள் தவறுதலாக போய் காணாமல் போன இந்திய பெண் ஒருவர் தனது இந்திய பெற்றோரை அடையாளம் கண்டு இப்பொழுது இந்தியா திரும்ப இருக்கிறார். இது குறித்து எமது பாகிஸ்தான் செய்தியாளர் ஷாசிப் ஜலானி அனுப்பிய குறிப்பை தமிழ் தருகிறார் எல் ஆர் ஜெகதீசன்.
10 ஆண்டுகளுக்கும் மேலாக பாகிஸ்தானில் சிக்கி தவிக்கும் இந்திய பெண் இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட அவரது பெற்றோரின் புகைப்படங்களை பார்த்து அவர்களை அடையாளம் கண்டிருப்பதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கீதா என்கிற பெயரில் தற்பொழுது அழைக்கப்பட்டு வரும் இந்த பெண் இந்தியாவைச் சேர்ந்தவர்தான் என்பதை முதல் முறையாக இந்திய அரசு ஆகஸ்ட் மாதம் ஏற்றுக்கொண்டது. அது முதல் இந்தியாவில் இருக்கும் அவரது குடும்பத்தை அடையாளம் காண்பதற்கு இந்திய அரசு தரப்பில் பெரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. மரபணு சோதனைகள் முடிந்த பிறகு அவர் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டு அவரது குடும்பத்தாரோடு சேர்த்து வைக்கப்படுவார் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அறிவித்திருக்கிறார். பேச்சு திறன் மற்றும் கேட்கும் திறன் குறைபாடுடைய கீதா 11 வயதாக இருக்கும்பொழுது தவறுதலாக பாகிஸ்தானுக்குள் நுழைந்து விட்டதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானின் கடற்கரை நகரான கராச்சியில் இருக்கும் எதி இல்லம் என்கிற ஆதரவற்றோர் இல்லத்திலேயே அவர் பெரும்பாலும் இதுவரை இருந்து வந்திருக்கிறார். அவரது பயண ஆவணங்கள் தயாரானதும் அடுத்த 10 நாட்களில், அதாவது அக்டோபர் 26 வாக்கில் கீதா தன் பெற்றோரை பார்க்க இந்தியா செல்லக்கூடும் என்று அவர் தங்கியிருக்கும் ஆதரவற்றோர் இல்லத்தின் நிர்வாகியான ஃபைசல் ஏதி அறிவித்திருக்கிறார். பீகாரில் இருக்கும் கீதாவின் பெற்றோருடன் அவரை ஸ்கைப் வழியாக பேச வைக்கவும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த பெண் பாகிஸ்தானுக்குள் நுழைந்தபொழுது அவர் எங்கிருந்து வந்தார் என்பது குறித்து பாகிஸ்தானின் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகளால் முடிவுக்கு வர முடியவில்லை. அவரால் பேசவோ கேட்கவோ முடியாத நிலையில் அவரது அடையாளத்தை நிர்ணயிப்பது என்பது பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அவர் இந்தியாவிலிருந்து வந்தவர் என்பதை தவிர அவர்களால் வேறு எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. இந்த பெண் குறித்து பாகிஸ்தானிய ஊடகங்கள் ஏற்கனவே பலமுறை செய்திகள் வெளியிட்டிருந்ததை தொடர்ந்து அவரை சென்று பார்த்த இந்திய தூதரக அதிகாரிகள் அவரது இந்திய குடும்பத்தை கண்டுபிடித்து அவரை இந்தியாவுக்கு அழைத்துச் செல்வோம் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பு தெரிவித்திருந்தனர். ஆனால் அதில் பெரிய முன்னேற்றம் ஏற்படவில்லை. இந்த ஆண்டு பிரபல இந்தி திரைப்பட நடிகர் சல்மான்கான் நடித்த பஜ்ரங்கி பைஜான் என்கிற திரைப்படம் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள் வழி தவறி வந்துவிட்ட ஒரு பெண்ணை இந்தியாவில் இருக்கும் சல்மான்கான் எப்படி பத்திரமாக மீண்டும் பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்புகிறார் என்பதை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருந்தது. அந்த திரைப்படம் பெரும் வெற்றி பெற்ற பின்னணியில் அது பாகிஸ்தானில் சிக்கி தவிக்கும் கீதாவின் கதையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் என்று ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானில் இருக்கும் இந்திய தூதர் TCA ராகவன் கீதாவை நேரில் சந்தித்து பேசினார். கீதாவுக்கு எழுத படிக்க தெரியும் என்பதை வைத்து அவரது கையெழுத்தின் மொழியிலிருந்து துவங்கிய தீவிரப்படுத்தப்பட்ட தேடல் இறுதியில் அவரது பெற்றோரை அடையாளம் காண வழி செய்திருக்கிறது.
ஷாசப் ஜிலானியின் குறிப்பை தமிழ் தந்தவர் ஜெகதீசன். இனி பிற இந்திய குறிப்புகளுக்கு செல்லும் சில இலங்கை குறிப்புகள். இலங்கையில் கடந்த 4 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வரும் தமிழ் சிறை கைதிகள் பிரச்சினை குறித்து இந்த ஆண்டு இறுதிக்குள் தீர்வு வரும் என்று இலங்கை நீதியமைச்சர் கூறியிருக்கிறார். இது குறித்த செய்திகளை தருகிறார் வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என கோரி உண்ணாவிரதம் இருந்து வரும் தமிழ் சிறை கைதிகளின் பிரச்சினை குறித்து ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருடன் கலந்து பேசி இந்த வருட இறுதிக்குள் சுமூகமான ஒரு தீர்வு காணப்படும் என்று நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் கொழும்பில் செய்தியாளர்களிடம் இன்று தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் உள்ள மேகசின் சிறைச்சாலைக்கு சென்று உண்ணாவிரதம் இருந்து வருகின்ற கைதிகளை சந்தித்து அவர்களுடன் உரையாடிவிட்டு வந்தபோதே அவர் இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் ஆகியோரும் நீதி அமைச்சருடன் சென்று சிறை கைதிகளை சந்தித்திருந்தனர். நாட்டில் உள்ள பல்வேறு சிறைச்சாலைகளிலும் சுமார் 150 கைதிகள் தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என கோரி உண்ணாவிரதம் ஆரம்பித்திருப்பதாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.
சிசும நீதிபதி டிபார்ட்மெண்ட் உதவியட்ட அதால லிபிகுணு அனாதி சியால பரீட்சாக்கரல பலல அதிகாரு ஜனாதிபதி துமாத்கரு அக்ராமாத்தி துமாத்தெக்க சாக்காச்சாக்கரல
சிறைச்சாலைகளில் உண்ணாவிரதம் ஆரம்பித்துள்ள இவர்களை பற்றிய விவரங்களை சட்டம் அதிபர் தினக்களத்தின் ஊடாக திரட்டி ஜனாதிபதியுடனும் பிரதமருடனும் கலந்தாலோசித்து இவர்களின் விடுதலை தொடர்பாக இந்த வருட இறுதிக்குள் சுமூகமான ஒரு தீர்வு காண இருக்கின்றோம். எனவே அவர்களிடம் உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர்கள் உண்ணாவிரதத்தை கைவிடுவார்கள் என்று நம்புகிறோம். இவர்களில் சிலருக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது, சிலருக்கு இன்னும் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. அவர்கள் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. சட்டம் அதிபர், சொலிசிட்டர் ஜெனரல், நீதி அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட குழுவினர் இவர்கள் தொடர்பான விவரங்களை சிறைச்சாலைகளில் இப்போது திரட்டி வருகின்றார்கள். நீதி அமைச்சு, சிறைச்சாலை அமைச்சு, ஜனாதிபதி, பிரதமர் என பலதரப்பட்டவர்களும் இணைந்தே இவர்கள் பற்றி முடிவு மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இது தொடர்பில் ஏற்கனவே ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் என்றார் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள். இதற்கிடையில் சிறைச்சாலைகளில் நான்காவது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வரும் தமிழ் கைதிகளை அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அரசியல்வாதிகள் பலரும் படையெடுத்துச் சென்று பார்வையிட்டு இருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா, சரவணபவன் மற்றும் சிவசக்தி ஆனந்தன், டாக்டர் சிவமோகன் ஆகியோர் இன்று அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்று கைதிகளை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கின்றார்கள். இதேவேளை மீள்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களும் இன்று அனுராதபுரத்திற்கு சென்று தமிழ் கைதிகளை சந்தித்து பேசியிருக்கின்றார். இதேவேளை தமிழ் கைதிகளை பொதுமன்னிப்படுத்தி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கோரி யாழ்ப்பாணத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. அங்குள்ள புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சி இதற்கான அழைப்பை விடுத்திருந்தது. என இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பெண் ஒருவர் குறிப்பிட்டார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர்.
மோசடி சட்டம், பயங்கரவாத சட்டம் என்பதை பயன்படுத்தி பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை அவ்வப்பொழுது கைது செய்து கொடூரமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கி வந்திருக்கின்றது. அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் சிறைகளிலே அடைக்கப்பட்டு அவர்கள் மீது சரியான குற்றச்சாட்டுகள் கூட பதிவு செய்யப்படாமல் விசாரணை கைதிகளாக கூட தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். யுத்தம் முடிந்து 6 ஆண்டுகள் கடந்துள்ள நிலைமையில் இனஅழிப்பு செய்தவர்கள், போர்க்குற்றம் செய்தவர்கள் எல்லாம் பெரும் பாராட்டுகளோடு கொழும்பிலே வலம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது கைது செய்யப்பட்ட தமிழ் இளைஞர்கள், ஜோதிகள், குடும்ப தலைவர்கள் 20 வருடங்களாக நீதிக்கு புறம்பான வகையிலே தடுத்து வைக்கப்பட்டு மிக கொடூரமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கைதிகள் அனைவரும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய பிரதானமான நோக்கம். அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்ற வரையிலே இவ்வாறான போராட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும்
என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் தெரிவித்தார்.
வவுனிய செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அரச தொலைக்காட்சியில் விளம்பரம் செய்ததற்கு தர வேண்டிய தொகையை தராமல் இருப்பது குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட ஆணைய நீதிபதிகள் குறித்து மஹிந்த ராஜபக்ஷ சில ஆட்சேபனைகளை எழுப்பிய நிலையில் அந்த அமர்வு இன்று தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கொழும்பிலிருந்து செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று காலை பாரிய ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக ஆராயும் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு முன் ஆஜரானார். சம்பந்தப்பட்ட ஆணைக்குழு முன்னர் விடுத்த உத்தரவொன்றுக்கு அமையவே மஹிந்த ராஜபக்ஷ அவரது வழக்கறிஞர்கள் ஊடாக இன்று ஆணைக்குழு முன் சமூகமளித்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் சமயம் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் சுயாதீன தொலைக்காட்சி சேவையூடாக ஒளிபரப்பப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷவின் விளம்பரங்களுக்காக பணம் செலுத்த தவறியமை சம்பந்தமாகவே விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணையொன்றை ஆரம்பித்துள்ளது. இந்த விசாரணை சம்பந்தமாக சாட்சியங்களை பெற்றுக் கொள்வதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆணைக்குழு முன் அழைக்கப்பட்டார். இன்று விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது ஆட்சேபனைகளை தெரிவித்த மஹிந்த ராஜபக்ஷ தரப்பின் வழக்கறிஞர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கு சம்பந்தப்பட்ட ஆணைக்குழுவுக்கு அதிகாரங்கள் இல்லை என்று அறிவித்தனர். இந்த ஆணைக்குழுவுக்கு மேல் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் இல்லை என்று தெரிவித்த வழக்கறிஞர் காமினி மாரப்பன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை அழைத்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஆணைக்குழுவுக்கு அதிகாரங்கள் இல்லை என்றும் அறிவித்தார். ஆனால் இந்த ஆட்சேபனைகளை நிராகரித்த அரச தரப்பு வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட ஆட்சேபனை தொடர்பாக தீர்ப்பொன்றை வழங்குவதற்கு ஆணைக்குழுவுக்கு அதிகாரங்கள் இல்லை என்று அறிவித்தார். அதன் பின்னர் விசாரணைகளை தற்காலிகமாக நிறுத்தி கொண்ட ஆணைக்குழு இந்த ஆட்சேபனை சம்பந்தமான தீர்ப்பு நாளைய தினம் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. இந்த குற்றச்சாட்டுகளுடன் தனக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட கட்டணங்களை சுயாதீன தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது சம்பந்தமாக தனக்கு பொறுப்பு கூற முடியாதென்றும் கடந்த 9 மாத காலத்துக்குள் தன் மீது இவ்வாறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தனது கைகளில் கரைகள் இல்லை என்று தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த மகிந்த ராஜபக்ஷ இவ்வாறான குற்றச்சாட்டுகளின் மூலம் தன்னை முடக்க முடியாதென்றும் தெரிவித்தார். இதேவேளை ஊடக அறிக்கையொன்றை விடுத்துள்ள முன்னாள் ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு அரசியல் லாபம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காகவே அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷவை ஆணைக்குழு முன் அழைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது.
கொழும்பிலிருந்து உதயகுமார். இலங்கையின் வடமாகாணத்தின் மீனவர்கள் தாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பற்றி தீர்வுகாண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மாகாண நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கூறியிருக்கிறார்கள். இதுகுறித்து வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
வட இலங்கையின் கரையோர மாவட்டங்களான மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் ஆகிய நான்கு மாவட்டங்களினதும் கடற்தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து தாங்கள் தொடர்ச்சியாக முகங்கொடுத்து வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பிரதேச நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கோரியிருக்கின்றார்கள். தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணையுடன் வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடாக தமது பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி அவற்றுக்கான தீர்வு குறித்த ஆலோசனைகளை உள்ளடக்கிய ஒரு திட்ட வரைவை இந்த கடற்தொழிலாளர்கள் தயாரித்து இந்த திட்ட வரைவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்களிடம் கையெழுத்து அதற்கான தீர்வை பெற்று தருமாறு அவர்கள் கோரியிருக்கின்றார்கள். வவுனியாவில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதுகுறித்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தைச் சேர்ந்த ஜேசுதாசன் அவர்களிடம் கேட்டேன்.
யுத்த காலத்திலே இருந்த பாதிப்புகள், விசேஷமாக காணி சுவீகரிப்பு, மீனவர்களுடைய வீட்டு தளங்கள், அதன உபகரணங்கள் அளிக்கப்பட்டமை, அவர்களுக்கு இதுவரைக்கும் சரியான அடிப்படை வசதிகள் இல்லாமை, மூன்றாவது சந்தை அபிவிருத்தி, நாலாவது சமூக அபிவிருத்தி, சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமை, பருவகால இடம்பெயர்வினால் தென்னிலங்கை மீனவர்களுடைய வருகை, வேறு மாவட்டங்களுடைய வருகை, கரையோர பாதுகாப்பு நடைமுறைகள், இந்திய மீனவர்களின் ஆக்கிரமிப்பு, மீனவ பிள்ளைகளின் கல்வி நிலை, குடும்ப தலைமைத்துவ பெண்களின் நிலைமைகள் தொடர்பாக அந்த பிரச்சனைகளை உள்வைத்து அதற்குள்ள என்னென்ன தீர்வுகள் இருக்கின்றது என்று மிகவும் ஆழமாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நாங்கள் பல முறையிலே அரசாங்கத்துக்கு இந்த பிரச்சனைகள் தீர்க்குமாறு சொல்லியிருக்கின்றோம். அவர்கள் தீர்க்காத பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக போராடி இருக்கின்றோம். அதே நேரம் இந்த அறிக்கையை இவர்களுக்கு கொடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்கின்றோம், இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து அவர்களால் செய்ய முடியுமான சில பொருளாதார ரீதியான செயல்பாடுகளையும் செய்ய சொல்லி, அப்படி செய்யாத போது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராகவும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், மக்கள் போராட்டம் இடம்பெறும் என்பதை இந்த இடத்துல கூறியிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் போராடும் போது நாங்களும் எங்களுடைய ஒத்துழைப்பை தருகின்றோம் என்று. ஆனால் மக்கள் ஏகமனதாக இவர்களை ஏற்றிருக்கிறார்கள். இவர்கள் செயல்படாத போது மக்கள் அவர்களுக்கு எதிராக கட்டாயம் போராடுவார்கள்
என்றார் ஜேசுதாசன் அவர்கள். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதராஜா உள்ளிட்ட யாழ்ப்பாணம், வன்னி ஆகிய மாவட்டங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த குறிப்பிட்ட இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. இந்திய மாநிலமான மகாராஷ்டிரத்தில் நடன விடுதிகள் நடத்த தடை விதித்து மாநில அரசு கொண்டு வந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் தடை செய்திருக்கிறது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்தியாவின் மராட்டிய மாநிலத்தில் நடன விடுதிகளை முடக்க ஏற்படுத்தப்பட்டிருந்த சட்ட திருத்தத்திற்கு உச்சநீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை தடை விதித்துள்ளது. 2014 ஏற்படுத்தப்பட்டிருந்த இது தொடர்பான சட்ட திருத்தம் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியது. அதில் மும்பை நகரம் உள்ளிட்ட மராட்டிய மாநிலம் முழுவதும் உள்ள நட்சத்திர விடுதிகள் மற்றும் உறுப்பினர்களை மட்டுமே அனுமதிக்கும் கிளப்புகள் உள்ளிட்ட இடங்களிலும் நடன நிகழ்ச்சிகளை நடத்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருவோர் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி ஆயிரக்கணக்கான நடன பெண்கள் உள்ளிட்டோர் மாநில அரசுக்கு எதிராக போராடி வந்தனர். ஏற்கனவே கடந்த 2005 மராட்டிய மாநில அரசு மும்பை போலீஸ் சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து நடன விடுதிகளை தடை செய்திருந்தது. அப்போது மும்பை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அது தொடர்பான வழக்கிலும் அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் செல்லாது என்றே தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் மாநிலத்தில் உள்ள உயர்மட்ட நட்சத்திர விடுதிகளில் நடனங்கள் அனுமதிக்கப்படும் போது கீழ்நிலையில் உள்ள விடுதிகளில் மட்டும் அனுமதி மறுக்கப்படுவது பாரபட்சமான அணுகுமுறை எனும் வாதத்தை மும்பை உயர்நீதிமன்றம் முன்னர் ஏற்றுக்கொண்டது. தொடர்ந்து மும்பை உயர்நீதிமன்றத்தின் அப்போதைய தீர்ப்பை எதிர்த்து மராட்டிய மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அந்த சமயத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த அஸ்தமாஸ் கபீர் தலைமையிலான அமர்வு மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பு செல்லுபடியாகும் என தீர்ப்பளித்தது. அந்த குறிப்பிட்ட தீர்ப்பில் பாரபட்சம் காட்டப்படுவதாக கூறப்பட்ட காரணத்தை கணக்கில் கொண்ட மராட்டிய மாநில அரசு பின்னர் 2014 ஏற்படுத்திய சட்ட திருத்தத்தின் மூலம் நடன நிகழ்ச்சிகளுக்கான முழுமையான தடையை விதித்தது. இதன் காரணமாக நடன தொழிலில் ஈடுபட்டு வந்தோர் அனைவரும் பாதிப்புக்கு உள்ளானார்கள். தற்போது உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ள இந்த தீர்ப்பின் காரணமாக மீண்டும் மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் உல்லாச நடன விடுதிகள் துவக்கப்படுவதற்கான சூழல் உருவாகியுள்ளது. இருந்தபோதும் நடன விடுதிகள் என்கிற பெயரில் அங்கே பாலியல் தொழில் நடத்தப்படுவதால் சமூக சீர்கேடுகளுக்கு அது வழிவகுக்கின்றன என மராட்டிய மாநில அரசு வாதிட்டு வருகிறது. அதே சமயத்தில் இன்று இது குறித்து கருத்து கூறியுள்ள அம்மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் நீதிமன்ற உத்தரவு உத்தரவு மதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த விவகாரத்தில் தேவையான ஒழுங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இன்றைய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு மது மற்றும் உணவு விடுதிகள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். இந்தியாவில் சர்ச்சைக்குரிய ஆதார் அட்டைகளை மேலும் சில திட்டங்களுக்கு விரிவுபடுத்துவதை இந்திய உச்சநீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது. இதுகுறித்து மீண்டும் ஜெயக்குமார்.
இந்தியாவில் ஆதார் அட்டை பயன்பாட்டை மேலும் ஒரு சில திட்டங்களுக்கு விஸ்தரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மத்திய அரசின் கட்டாய ஆதார் அட்டை கொள்கையை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு விசாரணை உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு முன்பாக நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஹச்எல் தத்து தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு இன்று வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள உத்தரவு ஒன்றில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம், ஓய்வூதிய திட்டங்கள், வங்கிக் கணக்கு திட்டங்கள் மற்றும் வருங்கால வைப்பு நிதி திட்டங்கள் போன்ற திட்டங்களுக்கு ஆதார் அட்டையின் பயன்பாட்டை நடைமுறைப்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக இதே வழக்கு தொடர்பான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் கடந்த வாரம் 7ஆம் தேதி நடைபெற்ற போதுதான் வங்கிக் கணக்கு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு ஆதார் அட்டையை பயன்படுத்தக்கூடாது என தடை விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் அப்போதுதான் இது தொடர்பான விசாரணைகள் அரசியல் சாசன அமர்வில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடைபெற்று வந்த இந்த விசாரணையின் போது மத்திய ரிசர்வ் வங்கி, செபி எனப்படும் பங்கு சந்தை முதலீடு குறித்த வாரியம் மற்றும் ஒரு சில இந்திய மாநில அரசுகள் உள்ளிட்டோர் தங்களது குறிப்பிட்ட திட்டங்களுக்கு ஆதார் அட்டை பயன்பாடு அவசியம் என கூறி வாதிட்டார்கள். மத்திய அரசின் வாதத்தின் போதும் ஆதார் அட்டையின் பயன்பாட்டின் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் நீதிமன்ற தடை விதிக்கப்பட்டிருந்த ஒரு சில மக்கள் நலத்திட்டங்களில் மக்கள் விரும்பினால் அவர்கள் ஆதார் அட்டையை பயன்படுத்துவதற்கு இன்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கட்டாய ஆதார் அட்டை கொள்கையை எதிர்த்து வாதிடுவோர் தனி மனித உரிமை பறிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி வருகிறார்கள். இது தொடர்பான வாதங்கள் அரசியல் சாசன அமர்வு முன்பாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்திய மக்கள் அனைவரது தனி உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என மனுதாரர்கள் தரப்பில் வாதிட்டு வரும் வழக்கறிஞர் ஷியாம் திவான் இந்த விவகாரத்தில் சமரசம் செய்வது ஆபத்தை உண்டாக்கும் என இன்று குறிப்பிட்டார்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். இந்தியாவில் இணையம் மூலம் மருந்து விற்பனை அனுமதிக்க அரசு முடிவு செய்திருப்பதை எதிர்த்து நேற்று புதன்கிழமை இந்தியாவில் மருந்து கடை உரிமையாளர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இந்த போராட்டத்தின் பின்னணி குறித்து தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்க பொதுச் செயலாளர் கே கே செல்வனிடம் கேட்டார் முரளிதரன்.
இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. கடந்த 6 மாத காலமாக பல விதமான வலியுறுத்தல்களுக்கு பின்பும் கூட ஒரு முறையான வகையிலே மத்திய அரசு எங்களுடைய சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தவில்லை. ஒரு 3 நாடுகளிலே அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பல்கேரியா போன்ற நாடுகளிலே ஆன்லைன் மருந்து விற்பனை அனுமதியிலே உள்ளது. அந்த நாட்டில் எல்லாம் மருத்துவர்கள், மருத்துவமனைகள், மருந்தாளர்கள், மருந்து கடைகள் ஆன்லைன் மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளார்கள். இந்தியாவிலே அந்த வசதி இன்னும் செய்யப்படவில்லை. எனவே ஒரு டாக்டர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார் என்றால் அதனுடைய நண்பகத்தன்மையை எவ்வாறு பரிசோதிப்பது? சப்போஸ் ஒரு டாக்டருடைய ஒரு கையெழுத்து புரியாமல் மருந்துகளை தவறான வகையிலே மாற்றி அனுப்பிவிட்டால் ஒரு லெட்டர் மாறினால் கூட கண்டிப்பாக மருந்தினுடைய பெயர் மாறிவிடும். அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டால் நோயாளிகளின் உயிருக்கு யார் பொறுப்பாவது? இதன் இந்த மாதிரி காரணங்களால் அவர்களுடைய நிலையினும் எண்ணி நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம்.
ஆன்லைன் மூலமாக மருந்துகளை விற்பனை செய்யும் போது குறைவான விலையில் நோயாளிகளுக்கு கிடைக்கக்கூடும். இதன் காரணமாக மருந்து கடைகளுக்கு விற்பனை பாதிக்கப்படும். ஆகவேதான் அவர்கள் இதனை எதிர்க்கிறார்கள் என்று ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது.
இன்றைய நிலையிலே நீங்கள் ஆன்லைன் மருந்து வணிகத்திலே அதிகபட்சமாக தள்ளுபடி என்பது 15% வரை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று தமிழ்நாட்டிலே. ஆனால் நாங்கள் அதிகபட்சமாக கோவையிலே 20% அளவுக்கு எங்களுடைய உறுப்பினர்களே தள்ளுபடிகளை கொடுத்து விற்பனை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே இதிலே தள்ளுபடி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே அல்ல. ஆன்லைன் மருந்து வணிகம் வந்தால் ஒரு சில நிறுவனங்கள் மாத்திரமே கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் வருடம் ஒரு கொள்முதல் வியாபாரம் நடந்து வருகின்றது. மருந்து வணிகத்தில் இந்தியா முழுக்க 1,00,000 கோடி ரூபாயில கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி ரூபாயை ஒரு 100 முதலாளிகள் சேர்ந்து கைப்பற்ற வேண்டும் என பன்னாட்டு வெளிநாட்டு நிறுவனத்தைச் சேர்ந்த முதலாளிகள், உள்ளூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலாளிகள் இவர்களுடைய கைப்பாவியாக மத்திய அரசு செயல்படுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம்.
இப்போது நீங்கள் நோயாளியின் நலனை பற்றி பேசும்போது பிரிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வாசகங்கள் புரியாமல் தவறான மருந்துகளை அனுப்பிவிடக்கூடும் என்றெல்லாம் குறிப்பிட்டீர்கள். அப்படியாக இருக்கும்போது மின்னஞ்சல் மூலமாக மருத்துவர் அந்த ஆன்லைன் நிறுவனத்திற்கு அந்த குறிப்பை அனுப்பி மருந்துகளை நோயாளிக்கு அனுப்ப சொல்லலாம். அம்மாதிரியான ஒரு முறையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நோயாளிகளின் நலன் தான் முக்கியம் என்றால்
நிச்சயமாக அது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் முதலிலே உருவாக்கப்பட வேண்டும். இந்தியாவிலே முதல் முதலாக மருத்துவர்கள், மருத்துவமனைகள், எங்களது மருந்து கடைகள் மற்றும் மருந்தாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒரு டேட்டாக்கள் மூலியமாக, ஒரு இன்டர்நெட் சர்வர் மூலியமாக ஒருங்கிணைத்து அந்த சர்வரிலே ஒரு டாக்டர் என்பவர்
அவர் அங்கே பதிவு செய்யப்பட்ட மருத்துவராக இருக்கணும், அங்கீகாரம் பெற்ற தகுந்த பட்டப்படிப்பு படித்தவராக இருக்க வேண்டும். அந்த அங்கீகாரம் இன்றைய டேட்டா எங்கேயுமே கிடையாது தமிழகத்தில். டெல்லியிலே ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தார் என்றால் தமிழகத்தில் வருகிறது என்றால் அதை நாங்கள் எவ்வாறு உறுதிப்படுத்திக் கொள்வது? ஆத்தரைஸ்டு டாக்டர் என்ற அரசாங்கங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு அப்ரூவல் செய்யப்பட்டு அவர்கள் இந்த மருந்துகளை கொடுக்கலாம் என்று பரிந்துரை செய்தால் அதுக்கு டேட்டாக்கள் தான் நிச்சயமாக நாங்களும் ஆன்லைன் வணிகத்திலே வந்துவிடுவோம்.
இப்போதும் கூட மருந்து கடைகளில் நாம் ஓவர் த கவுண்டர் என்று சொல்லக்கூடிய வகையில் மருந்துகளை, பல மருந்துகளை, உயிர்காக்கும் மருந்துகளாக இருக்கட்டும் அல்லது தவறாக சாப்பிட்டால் உயிரையே கொள்ளக்கூடிய மருந்துகளாக இருக்கட்டும் வாங்க முடிகிறது.
எங்களுடைய மருந்தகத்திலே ஒரு தவறான மருந்தை வாங்குவதற்காக ஒரு நோயாளியோ அல்லது நோயாளி இல்லாதவரோ ஒரு போதையூட்டும் மருந்துகள் அல்லது ஊக்க மருந்துகளை இளைஞர்கள் பெறுவதற்கோ அந்த மாதிரி மருந்துகளை பெறுவதற்கு முயன்றால் ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ ஏமாற்றமாக ஒரு சிலர் அதை கொடுத்து விடலாம். ஆனால் கண்டிப்பாக அவர்கள் ரிப்பீட்டடாக வரும்பொழுது மிக நிச்சயமாக விழிப்புணர்வோடு இருந்து அதை கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டார்கள்.
தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்க பொதுச் செயலாளர் கே கே செல்வன். இந்தியாவில் இரண்டாம் தலைமுறை அலைக்கற்றை உரிமம் வழங்கியது குறித்த வழக்கில் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை செயலர் மீது சிபிஐ வழக்கு தொடர்ந்தது தவறு என்று சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
2002 காலகட்டத்தில் நடைபெற்ற இரண்டாம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெற்றதாக பொய்யான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்த சிபிஐ அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த வேண்டும் என டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2G என்று அழைக்கப்படும் இரண்டாம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொடுக்கப்பட்ட வழக்கின் விசாரணைகள் நீதிபதி ஓ பி சைனி முன்னிலையில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இன்று வியாழக்கிழமை இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஜோடிக்கப்பட்டவை என கூறிய சிறப்பு சிபிஐ நீதிமன்ற நீதிபதி ஓ பி சைனி, குற்றம் சாட்டப்பட்டிருந்த மத்திய தொலைத்தொடர்புத்துறையின் முன்னாள் செயலர் ஷாமல் கோஸ் உள்ளிட்ட மற்றவர்களையும் வழக்கிலிருந்து விடுவித்து உத்தரவிட்டார். 2001 முதல் 2007 ஆண்டு காலகட்டத்தில் நடைபெற்ற இரண்டாம் அலைக்கற்றை ஒதுக்கீடுகளிலும் முறைகேடுகள் நடைபெற்றதா என்பது தொடர்பான சிபிஐயின் விசாரணைகளில்தான் இது தொடர்பான குற்றப்பத்திரிகை முன்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மத்திய தொலைத்தொடர்புத்துறையின் முன்னாள் செயலர் ஷாமல் கோஷ் உள்ளிட்டோர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது. மத்தியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்ற போதுதான் இந்த குற்றங்கள் நடைபெற்றன என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த விவகாரத்தில் கிட்டத்தட்ட ₹850 கோடி நிதி இழப்பீடு ஏற்படும் என்பது தெரிந்து ஷாமல் கோஷ் இந்த தவறுகளை செய்திருந்ததாக சிபிஐ குற்றம் கூறியது. மேலும் இதே வழக்கில் ஹச்சிசன் மேக்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஸ்டெர்லிங் செல்லுலார் லிமிடெட் மற்றும் பாரதி செல்லுலார் லிமிடெட் ஆகிய தனியார் நிறுவனங்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. வழக்கு விசாரணையின் போது குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருந்த தனியார் நிறுவனங்கள் தரப்பிலான வாதத்தில் பயன்பாட்டில் இல்லாத மிகுதியான அலைக்கற்றைகள் தான் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டன என்றும் அதனால் அரசுக்கு வருவாய் அதிகரிக்கத்தான் செய்தது என்றும் தெரிவிக்கப்பட்டது. மத்திய தொலைத்தொடர்புத்துறையின் முன்னாள் செயலர் ஷியாமல் கோஷ் தரப்பிலான வாதத்தில் தனியார் நிறுவனங்கள் தவிர மத்திய பொதுத்துறை நிறுவனங்களான BSNL மற்றும் MTNL ஆகியவற்றிற்கும் கூடுதல் ஒதுக்கீடு அளிக்கப்பட்டு லாபம் அடைந்ததாக குறிப்பிடப்பட்டது. தற்போது இவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டிருக்கும் இதே சமயத்தில் இவர்கள் மீது வழக்கு பதிந்த அந்த குறிப்பிட்ட அதிகாரிகளிடம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இன்றைய உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். இந்தியாவின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் சாகிர் கான் ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். இது குறித்த குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சங்கீதா ராஜன்.
இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் சாகிர் கான் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இன்று வியாழனன்று அறிவித்துள்ளார். 37 வயதான சாகிர் கான் 14 ஆண்டுகளாக சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி வருகிறார். 2000 ஆண்டில் வங்கதேசத்துக்கு எதிரான சர்வதேச டெஸ்ட் ஆட்டத்தில் இந்தியாவுக்காக முதல் முறையாக அவர் விளையாடினார். கடந்த 2014 ஆண்டில் வெலிங்டனில் நடைபெற்ற நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில்தான் அவர் கடைசியாக சர்வதேச மட்டத்தில் விளையாடினார். இதுவரை ஜாகிர்கான் விளையாடிய 92 டெஸ்ட் போட்டிகளில் 311 விக்கெட்டுகளையும், 200 ஒருநாள் சர்வதேச ஆட்டங்களில் 282 விக்கெட்டுகளையும், 17 2020 போட்டிகளில் 17 விக்கெட்டுகளையும் என மொத்தமாக 610 விக்கெட்டுகளை அவர் கைப்பற்றியுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி வரலாற்றில் மிக சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்களில் ஜாகிர்கானும் ஒருவர் என்றும், கடந்த 15 ஆண்டுகளில் இந்திய அணி பெற்ற வெற்றிகளுக்கு ஜாகிர்கானும் முக்கிய பங்காற்றினார் என்றும் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் செயலாளர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ஜாகிர்கானுக்கு தனது ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சச்சின் டெண்டுல்கர், மட்டை பிடிப்பாளர்களின் எண்ணத்தை முன்கூட்டியே உணர்ந்து அவர்களை தனது பந்து வீச்சினால் முறியடிப்பவர்தான் ஜாகிர்கான் என்று தெரிவித்துள்ளார்.
சங்கீதா ராஜன் வழங்கிய இந்த குறிப்புடன் இன்றைய பிபிசி தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.